நமஸ்காரம். தர்மசாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் வருகிறது, கிருத்வா மண்டலகம் பாஹ்யே தூஷ்ணீமேவாக்ஷதாதிபிஹி பூஜையேத் சததம் யாது தஸ்யாஸ்துஷ்யந்தி தேவதாஹ. அதாவது, எந்த வீட்டில் தினமும் வெளியிலே மண்டலமாக கோலம் போட்டு அக்ஷத்தை முதலியவைகளால் வீட்டு பெண்மணி பூஜிக்கிறாளோ, அந்த குடும்பத்திடத்தில் தேவதைகள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறார்கள். வீட்டுக்கு வெளியில் கோலமிட வேண்டும், அக்ஷத்தை முதலானவர்களை வைத்து பூசிக்க வேண்டும். அப்படி செய்தால் தேவதைகளை சந்தோஷிக்கிறார்கள். மேலும் சொல்லுகிறது, யத்கிருஹம் ராஜதே நித்யம் மங்களைஹி அனுலேபனைஹி தத்கிருஹே வசதே லக்ஷ்மீஹி நித்யம் பூர்ணகலான்விதா. எந்த வீட்டில் நன்றாக மெழுகி கோலம் போட்டு பிரகாசமாக இருக்கிறதோ அங்கு லக்ஷ்மி நித்யவாசம் பண்ணுகிறாள். இந்த ஸ்லோகங்களெல்லாம் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து கோலம் போடுதல் முக்கியமாக கொண்டாடப்படுகிறது. அதை செய்தால் தேவதைகளும் சந்தோஷப்படுகிறார்கள். அந்த இல்லத்தில் லக்ஷ்மி எப்போதும் குடியிருப்பாள், விட்டு விலக மாட்டாள். இதேபோல் பல காரியங்கள் சொல்லுவார்கள். விளக்கேற்றுதல், துணிகளை எல்லாம் துவைத்து நன்றாக மடித்து வைத்தல், பாத்திரங்களை துலக்கி சுத்தமாக வைத்தல், இப்படி பல ஸ்லோகங்கள் உள்ளன. அது ஏதேது என்கிற பட்டியல் ஒருபுறம் இருக்கட்டும். இதை போன்ற உபதேசங்களில் மூன்று பகுதிகள் கண்டிப்பாக தெரியும். ஒரு விளக்கேற்றுதல் அல்லது கோலம் போடுதல்னு வைத்துக் கொள்வோம். எதால் ஆக்கப்பட்ட விளக்கு, எவ்வளவு எண்ணெய், எத்தனை திரி, எத்தனை முகம், எந்த திசையை நோக்கி ஏற்ற வேண்டும், இதெல்லாம் ஒரு பகுதி. கோலம் போடுவது புள்ளி கோலமா மாக்கோலமா, எவ்வளவு பெரிய கோலம், என்ன எழுத வேண்டும், இதே போலே அந்த செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறது ஒரு பகுதி. அடுத்தது, செய்பவர் எப்படி இருக்க வேண்டும், குளித்து விட்டு செய்ய வேண்டும், தௌத வஸ்திரம் மடியான வேட்டியோ புடவையோ கட்டிக்கொண்டு செய்ய வேண்டும், கைகால்களை அலம்பிக் கொள்ள வேண்டும், வாய் கொப்பளிக்க வேண்டும், இப்படி இவற்றையெல்லாம் செய்துவிட்டுத்தான் விளக்கேற்றுதலோ கோலம் போடுதலோ என்று வரலாம். அதனால் செய்பவர் எப்படி இருக்க வேணும் இப்படிங்கிறது இரண்டாவது பகுதி. மற்றொரு பகுதி இருக்கிறது. முதல் இரண்டு பகுதிகள் சரியாக அமைந்து விட்டாலும் மூணாவது, எதற்காக கோலம் போடுகிறோம், யாருக்காக போடுகிறோம், அவர் நமக்கு என்ன செய்வார், நாமே அவருக்கு செய்கிறோம், ஏற்கனவே முன்னோர்கள் யார் செய்திருக்கிறார்கள், செய்யாவிட்டால் என்ன, செய்தால் பலம் என்ன, எத்தனை கேள்விகள் உள்ளன. விளக்கேற்றுகிறோம் சொல்ல போனால் ஏன் ஏற்ற வேண்டும், யாருக்கு ஏற்ற வேண்டும், ஏற்றினால் என்ன கிட்டும், ஏற்றாவிட்டால் என்ன, ஏற்கனவே யார் விளக்கேற்றி இருக்கிறார்கள், இப்படி எத்தனை கேள்விகள் வரும். பக்தியோடு ஏற்ற வேண்டும், ஞானத்தோடு ஏற்ற வேண்டும், ஸ்ரத்தையோடு ஏற்ற வேண்டும். இதுதான் மூணாவது பகுதி, ஏன் எதற்கு என்று தெரிந்து கொள்ளும் பகுதி. இந்த மூணு பகுதிகளுமே முக்கியமானவைதான். செய்யக்கூடிய செயல் எப்படிப்பட்டிருக்க வேண்டும்ங்கிற பகுதி, செய்பவர் எப்படி இருக்க வேணும் என்பது, எதற்காக செய்கிறோம் என்பது. இந்த மூன்று பகுதிகளையுமே தெரிந்து கொண்டு செய்தால் நலம். இதில் எல்லாருக்கும் கேள்வி எங்கு வரும்? மூன்றாம் பகுதியில் ஏன் செய்ய வேண்டும்? அது மூன்று பகுதிகளில் ஒரு பகுதிதான், அதிலும் ஒரு கேள்விதான், 33%. அதனால் அந்த கேள்வியை மட்டுமே பெரிதாக்கிவிட்டு அந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டுவிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. எவ்வளவு கேள்வது எதனால் எதற்காகனு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோமோ அது தெரிந்து விடலாம், சீக்கிரத்தில் தெரிந்துவிடும். அதற்கப்புறம் அந்த வேலையை செய்ய வேண்டுமே, அந்த மங்கள காரியம் நடைபெற வேண்டுமே, அதற்கு எண்ணெயும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமே. மூன்றிலும் எண்ணத்தை வைக்கவும், மூன்றிலும் முயற்சி எடுக்கவும். ஆனால் நாம் எப்படி செய்வோம்? மூணாவதுக்கு பதில் கிடைக்கட்டும், அதற்கப்புறம் அடுத்ததை பற்றி யோசிக்கிறேன். கேள்விகளால் துளைப்பார்கள், பதிலும் சொல்லுவோம். சரி, திருப்தி அடைந்து விட்டால் அடுத்தது உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்வீர்கள், அந்த செயலை எப்படி செய்ய வேண்டும், அதை பற்றி பேசலாமா என்றால் மீண்டும் மீண்டும் அந்த மூன்றாவது பகுதி கேள்வியே கேட்டுக்கொண்டிருப்பார்கள். திருப்தி அடைந்தாலும் திருப்தி அடைந்ததாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அந்த மாதிரி நாம் இருந்துவிடக்கூடாது, அது நடுநிலைமை அல்ல. முதல் பகுதியை, அதாவது ஏன் செய்கிறோங்கிற பகுதியை நன்றாக தெரிந்து கொண்டு விட்டு அதற்கு அடுத்தது மற்ற பகுதிகளில் சற்று குறை இருந்தாலும் அந்த செயல் செய்யப்படுமானால் அதுவே சிறப்பானது. வீட்டுக்கு வெளியே சாணி போட்டு மெழுகி கோலமிட்டு வைக்க வேண்டும்னு ஸ்லோகம் வாசித்தேன். இனிக்கு இருப்பதே பிளாட், பிளாட்டில் இல்லை, பிளாட்டில் இருக்கிறோம். எங்கு வெளியே சாணி தெளித்து கோலம் போட? பல வீடுகளில் வாசலில் அச்சு போடப்பட்ட கோலம் ஒட்டப்பட்டிருக்கிறது. இருக்கட்டும், அது அவரவர்கள் நிர்பந்தம், எல்லாரும் தனி வீட்டில் இல்லையே. ஆனால் ஏதோ ஒரு இடத்தை வீட்டில் தேர்ந்தெடுத்து கோலம் போட வேணும் என்று ஸ்ரத்தையோடு செய்வது சிறப்பானது. சென்னையில், மும்பையில், பெங்களூரில் பிளாட்டில் இருக்கிறேன், உறவுக்காரர்கள் வீட்டுக்கு கிராமத்துக்கு செல்வேன், அப்போது விடாமல் வீட்டை சுற்றி பெருக்கி மெழுகி கோலம் போடுவேன் என்றால் அது போதும். எங்கு வாய்ப்பு கிடைத்தாலும் செய்யலாம். கோவிலிலோ, மடத்திலோ, ஆசிரமத்திலோ. சென்னையிலேயே பல இடங்கள் உள்ளன, மும்பையில பல இடங்கள் உள்ளன, அங்கு போகும்போது இதை செய்யலாமே. நம் வீட்டில் செய்யாமல் விட்டத்துக்கு சேர்த்து வைத்து அங்கு செய்து விடலாமே. பெருமாள் மிகவும் திருப்திப்படுவார். அதனால் எப்படி என்கிற கேள்வி முக்கியம்தான், ஏன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளுதல், அந்த செயலை எப்படி செய்தல் என்பதல், இந்த மூன்றுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் விசமமான, விஷமமான, ஒரு கேள்விக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து எப்படி செய்ய வேணும்னு தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டால் அந்த காரியம் நடைபெறாமலே போய்விடும். கேள்வி கேட்டது மட்டும்தான் மிஞ்சும். அப்படி இல்லாமல் இதோ அந்த தர்மசாஸ்திரம் சொன்னபடிக்கு அதில் ஸ்ரத்தையோடு ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.